أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين அளவற்றாரலாலனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்த வண்ணமாக அவனது பேரருள் இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உத்தம சஹாபாக்கள் மீதும் உலக மூமின்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இங்கே ஒரு நல்ல நோக்கத்திற்காக குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் பாய்ந்து பரவட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்படிப்பட்ட இந்த மாலை பொழுதிலே அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையினால் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திய ஏக இறைவனுக்கு நன்றி கூறிய வண்ணமாக, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை நமக்கு நல்கிய நெல்லை இருவாழை சகோதரர்களுக்கும் நன்றியை கூறிய வண்ணமாக இந்த பயிற்சி முகாமைக்கு செல்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த பயிற்சி முகாமை பொறுத்தவரை சகோதரர் வாய்ஸ் சொன்னது போல இது வந்து ஒரு ஒரு ஸ்பீச்சா இருக்காது, ஒரு சொற்பொழிவாக இருக்காது. இது வந்து முழுக்க முழுக்க இன்டராக்டிவ் செஷன்ஸ். நம்ம சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அதை வந்து மற்றவர்கள் சொன்னால் தான் புரியும். அது நமக்கு தெரியாமல், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான், ஆனால் அதை மற்றவர்கள் எடுத்து சொல்லும்போது அந்த விஷயம் சற்று நமக்கு ஆழமாக மனசில் பதியும். அதுதான் பயிற்சி முகாம் என்பது. அப்படிப்பட்ட ஒரு கலந்தாய்வு கலந்துரையாடலின் மூலமாக ஒரு சில பயிற்சிகளை நாம் பெற்று நம்முடைய வாழ்வில் நம்மை நாம் வளர்த்துக் கொள்ள, நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ள ஒரு ஏதுவான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இன் இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ் என்று அழைக்கப்படுகிற இந்த காலம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட இப்பொழுது ஒரு 4-5 இடங்களில் இந்த காலம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது. ஷார்ஜா, அஜ்மான், துபாய் மற்றும் சென்னையிலே நடத்தப்பட்ட அல்ஹம்துலில்லாஹ் மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை உங்களிடையே பகிர்ந்து கொள்வதிலும் மிக்க சந்தோஷமடைகிறேன். பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு என்று சொல்வதை விட ஒரு முஸ்லீமுக்கு பயனுள்ள விஷயம், நன்மை பயக்கக்கூடிய விஷயம் என்னவென்று பார்த்தால், அவன் இந்த உலகத்திலே முஸ்லீம் என்பவர் இந்த உலகத்திலே எவ்வாறு நடந்து கொள்கிறார், அவர் அதன் காரணமாக மறுமையிலே அடையக்கூடிய வெற்றி என்ன என்பதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்வு தோல்வியா வெற்றியா என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. இது வந்து எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விதியா என்று பார்த்தா நிச்சயமா இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்குமே அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டோம் சொன்னா, பொருளாதாரம் தான் நோக்கம் என்று சொல்லுவார்கள். பணம் நிறைய சேர்க்கணும், உலக பணக்காரர்கள் பட்டியலில் நான் 4வது இடம் வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களும் இருக்கிறார்கள். அதுபோல எனது நோக்கம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொன்னார்களோ அதை பின்பற்றி மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும் என்பதும் ஒரு நோக்கமாக இருக்கலாம். முஸ்லிம்களை பொறுத்தவரை நிச்சயமாக நமது வெற்றி என்பது எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, நிச்சயமாக நாம் பின்பற்றக்கூடிய கொள்கையை சரியான முறையிலே பின்பற்றுவதுதான் நம்முடைய வெற்றியாக இருக்க முடியும் சகோதரர்களே. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய இந்த 24 மணி நேரம், அதை எவ்வாறு நாம் வந்து செலவு பண்றோம், அதை எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்றோம், அது வந்து பயனுள்ளதாக அமையுதா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறோம். டைம் மேனேஜ்மெண்ட் சொன்னா நமக்கு என்ன ஞாபகம் வருது? டைம் மேனேஜ்மெண்ட் வராது. டைம் கீப்பிங்கும் இல்லை. டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது நம்முடைய நேரத்தை நம்முடைய இலக்கை தீர்மானித்து அதன் வழியில் அதை சரியான முறையிலே திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அடைவது, இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம பச்சுவலா இன்னைக்கு வந்து ப்ரோக்ராம் 5 மணிக்குன்னு சொன்னோம், 5 மணிக்குன்னு சொன்னா 5.5 மணிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 4.5 மணின்னா 5 மணிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் கலந்து கொள்பவர்கள் 5 மணிக்கு 5:30 வரலாம், ஆனால் நடத்துபவர்கள் இது போன்ற நிகழ்ச்சி என்ன பண்ண முடியாது, லேட்டா வர முடியாதுங்கிறது என்ன பண்றோம், நம்ம 3 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் நடத்தணும்னு சொன்னா இந்த ப்ரோக்ராம் ஒரு தியரி ப்ரோக்ராமா இருக்கக்கூடாது, சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக மட்டும் இருக்கக்கூடாது. இது வந்து பின்பற்றக்கூடிய சில கருத்துக்கள் என்பதால் என்ன பண்றோம், இந்த நிகழ்ச்சியில லேட் ஆகிட கூடாது அப்படிங்கிறதுக்காக தொழுவதற்கே மதியம் இங்க வந்துட்டு தொழுதுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னா, இப்ப டைம் மேனேஜ்மெண்ட் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. நம்முடைய நேரம் என்பது இங்க என்ன ஆக்கப்பட்டிருக்கு, நம்ம இந்த நிகழ்ச்சிக்காக ஒதுக்கிய அந்த 3 மணி நேரம் வீணடிக்கப்பட்டிருக்கு. 5 மணிக்கு நிகழ்ச்சினா என்ன பண்ணலாம், பொறுமையாவே போட்டு வந்திருக்கலாம், ஆனா 5 மணிங்கும் பொழுது எங்க லேட் ஆகிறதோ, 1/2 மணி நேரம் லேட் ஆகிருமோ என்ன பண்ணிட்டு என்ன பண்றோம், 1/2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடி வந்துட்டு இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த வெயிட் பண்ணக்கூடிய அந்த நேரம் என்பது, அந்த மேனேஜ்மெண்ட் என்பது யாரால் பின்பற்ற முடியல, இந்த ட்ரைனரால் பின்பற்ற முடியவில்லை. என்ன காரணம், அதை பின்பற்றக்கூடிய அந்த பயிற்சி திட்டம் ஏன்ட்ட இருந்தாலும் அது வந்து முழுக்க முழுக்க நம்மளால் செயல்படுத்த முடியுமா, மக்கள் இல்லாமல் அதில் கலந்து கொள்வோர் இல்லாமல் ஏதாவது பிராக்டிஸ் பண்ண முடியுமா, அதனுடைய பயன் இருக்கா, பயன் எதுவும் இல்லை. அப்போ நாம் இடக்கூடிய திட்டமிடுதல் சில நேரங்களில் தோல்வி அடையலாம். நம்மளுடைய பிளானிங் இருக்கு இல்லையா, டைம் மேனேஜ்மெண்ட் பிளானிங், வெள்ளிக்கிழமை சொன்னா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன பண்ணலாம்ங்கிறது நம்மகிட்ட ஒரு ஐடியா இருக்கு. எழுதி வைக்கலாம் கூட என்ன இருக்கு, நம்மகிட்ட ஐடியா இருக்கு. அந்த ஐடியா பேஸ் பண்ணி நம்மளால நீங்க பண்ண முடிஞ்சான்னு சொன்னா பண்ண முடியல, அதனால டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம பின்பற்ற முடியாது, நினைக்க தேவையில்லை. டைம் மேனேஜ்மெண்ட் என்பதை நம்மால் பின்பற்ற முடியும், அதை சரியான முறையிலே நாம் என்ன பண்ண முடியும், பிளான் பண்றதன் மூலமா பண்ண முடியும். எப்படிங்கிறது தான் பார்க்க போறப்போ. முதல்ல சொன்ன மாதிரி நம்முடைய திட்டமிடப்பட்ட நேரம், நம்முடைய அந்த 3 மணி நேரம், அவருடைய 5 மணி நேரம், இந்த பயிற்சி முகாமிற்காக நாம் ஒதுக்கக்கூடிய 2 மணி நேரம், அதை எப்படி செலவு பண்றோம் அப்படிங்கறத வந்து எடுத்துக்கிறோம். நம்முடைய தீராத ஆசை, நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கு, இந்த பயிற்சி முகாமின் மூலமாக மக்கள் பயனடையணும். நம்முடைய நோக்கம், நம்முடைய ஆசை என்பது என்னன்னு சொன்னா, நம்முடைய லட்சியம் என்பது என்னன்னு சொன்னா, லட்சியம் மக்கள் பயனடைய வேண்டும். தீராத ஆசை என்ன பண்ணும், ஒரு மாற்றம் நிகழ வேண்டும். நம்முடைய லட்சியத்தை அடைவதற்காக ஒரு வெறி, இந்த ஆசை, லட்சியம் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும், அதை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த வெறி, தீராத ஆசை, அதற்காக ஒதுக்கப்படுகின்ற நேரம், இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். நம்முடைய திட்டமிடப்பட்ட நேரம், ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 வருடத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங் பண்றோம்னு சொன்னா, 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்னவா ஆகணும், 2 வருஷத்துல நம்ம என்ன அச்சீவ் பண்ணிருக்கணும், அந்த அச்சீவ்மெண்ட் தான் இந்த லட்சியம், நம்முடைய டார்கெட். அதை ஏன் அடையணும், அடையிறது நோக்கம் இருக்கணும் இல்லையா. அப்ப இந்த லட்சியத்தை அடையக்கூடிய அந்த நோக்கம், அந்த ஆசை என்ன, அதை அடைவதற்காக நாம் போடக்கூடிய அந்த ஒதுக்கக்கூடிய காலம் என்ன, இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். இப்ப இதுல எதுவும் இல்லை என்றாலும் நம்முடைய நேர மேலாண்மை என்பது சக்சஸ்ஃபுல்லா அமையாது. லட்சியமே இல்லை, ஆனா என்ன இருக்கு, தீராத ஆசை இருக்கு, டைமிங் இருக்கு, அதனால ஏதாவது பயன் இருக்கா, பயன் இல்லை. அதே மாதிரி தீராத ஆசை இல்ல, லட்சியம் இருக்கு, லட்சியம் பல பேருக்கு இருக்கு, என்ன ஆகணும், கலெக்டர் ஆகணும், படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேருக்கு லட்சியம் இருக்கு, பல பேருக்கு இருக்கு, அரசியல்வாதி பல பேருக்கு இருக்கு, என்ன ஆகணும், முதலமைச்சர் ஆகணும், ஆனால் என்ன இல்ல, ஆசை இருக்கிறது அங்கே, லட்சியம் இருக்கிறது ஆசை இல்லை அப்படின்னு சொன்னா ஆக முடியாது. அப்ப அதுக்காக ஒதுக்கக்கூடிய டைம் என்ன, அந்த டைமை பொறுத்து, அவருடைய ஆசையை பொறுத்து, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வெறியை பொறுத்து, அவர்கள் மனசில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த லட்சியத்தை பொறுத்துதான் நம்முடைய நேர மேலாண்மை என்பது அவசியமாக இருக்கிறது. சோர்கள் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடியது இந்த 24 மணி நேரம் தான். இதுல யாருக்காவது கூடுதல் குறைச்சல் இருக்கா, இருக்கா யாருக்காவது, இல்ல. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதிக்கும் 24 மணி நேரம் தான், இந்தியாவுடைய ஜனாதிபதிக்கும் 24 மணி நேரம் தான், நமக்கும் 24 மணி நேரம், நம்முடைய பாசுக்கு 24 மணி நேரம் தான், நமக்கு கீழே பணியாற்றுபவர்களுக்கும் 24 மணி நேரம் தான். அப்ப இந்த 24 மணி நேரத்தை பயன்படுத்தி அவர் எப்படி ஜனாதிபதி ஆனாரு, நம்ம எப்படி இப்படி இருக்கோம், அதே 24 மணி நேரத்தை பயன்படுத்தி நமக்கு கீழே பணியாற்ற போவர் எப்படி ஆட்டிட்டு இருக்காரு, அவரால் ஏன் முன்னேற முடியல அப்படிங்கிறத பார்த்தோம்னு சொன்னா, இது எல்லாருக்குமே நாம் போட்ட அந்த முக்கோண வடிவிலான அந்த டயக்ராம் சகோதரர்களே. அவரவர்கள் அடையக்கூடிய, அவரவர்கள் தன் மனதில் வைக்கக்கூடிய அந்த லட்சியம் என்பதுதான் அவர்களை முன்னோக்கி எடுத்துச் செல்கிறது. அவருடைய லட்சியம் என்னவாக இருக்கிறது, தான் ஜனாதிபதியாக ஆக வேண்டும் என்று அவர் 5 வருடத்திற்கு முன்பில் என்ன பண்றாரு, திட்டமிடுகிறார். அடுத்த எலெக்ஷன் தான் அவருடைய காலவரையறை. அந்த 5 வருடம் என்பது அவருக்கு அடையக்கூடிய அந்த காலம். அந்த காலத்தில் அவர் என்ன பண்ணணும், அடைஞ்சே தீரணும். இப்ப ஸ்டூடெண்ட் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, ஒரு டிகிரி சேர்ந்து அதை முடிக்கிற வரைக்கும் 3 வருஷம் வச்சுக்கோங்க. அந்த 3 வருஷம் முடிச்சு கரெக்டா அரியர் இல்லாம வெளியே வந்தான்னு சொன்னா, அந்த 3 வருஷத்துல டிகிரி கிடைக்குது. அதுதான் அவருடைய லட்சியமாக இருக்க வேண்டும். அதுக்கு என்ன வேணும், ஆசை வேணும். அந்த டிகிரியை படிப்பதன் மூலமாக என்ன ஏற்படும், தனக்கு பொருளாதாரம் சேரும், புகழ் சேரும், நல்லபடியா வாழலாம் அப்படிங்கறதால அவருக்கு அந்த ஆசை இருக்க வேண்டும். அதற்காக அவர் இருக்கக்கூடிய நேரம் அந்த 3 மணி நேரம், 3 வருடங்கள். அந்த 3 வருடங்கள் அவர் எப்படி ஒதுக்குகிறார் என்பதை பொறுத்துதான் அவருடைய வாழ்வு. அப்போ அந்த 24 மணி நேரத்தை பயன்படுத்தி முன்னேறவங்களும் இருக்காங்க, பின்னடைவர்களும் இருக்கிறார்கள். இப்ப ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ல இருக்காங்க வைங்களேன், இப்ப 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஒருத்தர் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாரு, இன்னொருத்தர் 10th rank வாங்குறாரு. ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம், ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்து சீட்ல உட்காரக்கூடியவங்க, ஒரே ஆசிரியர், ஒரே பள்ளி அறை, ஒரே இடம், ஒரே மாதிரியான சூழல், ஒரே மாதிரியான பொருளாதாரம், ஒரே மாதிரியான குடும்ப பின்னணி, இது எல்லாமே இருந்தா கூட ஒரு மாணவன் முதல் மதிப்பெண் பெறுகிறான், 2வது மாணவன் என்ன பண்றான், அவன் தோல்வி அடைகிறான். இல்லாவது 10வது rank வாங்குறான்னு சொன்னா, அதுக்கு காரணம் என்ன, ஒரு மாணவனுடைய அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த வரையறைக்குள் அவன் என்ன பண்றான், அந்த நேரத்தை என்ன பண்றான், சரியான முறையில பயன்படுத்திக்கிறான், பிளான்டா பயன்படுத்திக்கிறான். இப்ப பிளான்டா பயன்படுத்திக்கிறதுனா என்னன்னு சொன்னா, நல்ல விஷயங்கள் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா அப்படின்னா அதுவும் இல்லை. நாம் செய்யக்கூடிய சில கடமைகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கடமைகள் இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது. அந்த இலக்கு என்னங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்றது தான் அது, அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்ப இந்த 24 மணி நேரத்தை பயன்படுத்தி முதல் மதிப்பெண் பெறுபவரும் உண்டு, தோல்வி அடைபவரும் உண்டு. அது அவரவருடைய எண்ணத்தை பொறுத்து, அவரவருடைய திட்டமிடுதலை பொறுத்து அமைகிறது. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இந்த முகாம் யாருக்கு, அப்ப இது போன்ற நிகழ்ச்சிகள்ல பார்த்தோம்னு சொன்னா, நமக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொன்னா நமக்கு வந்து நெட்ல கிடைச்சிரும், புத்தகங்கள்ல கிடைச்சிரும். அப்ப இது மாதிரியான ஒரு இன்டராக்டிவ் செஷன் எதுக்கு ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, இது போன்ற நிகழ்ச்சிகள் பல விஷயங்களை, பல மிஸ்கன்செப்ஷன் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னா, டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னா, அது சம்பந்தமாக பேசி இது இந்த சப்ஜெக்ட்ல டிஸ்கஸ் பண்ணி அதை எப்படி சரியான முறையில் கொண்டு போகலாங்கிறதுக்காக இந்த மாதிரி முகாம். இந்த முகாம் யாருக்கு தேவை, இந்த முகாம் எல்லாருக்குமே தேவையான்னு கேட்டால் தேவையில்லை, தேவையா எல்லாருக்கும் இந்த முகாம் எல்லாருக்குமே தேவையா, தேவையா இல்ல, நம்ம எல்லாருக்குமே தேவைன்னு வைங்களேன், எல்லாருக்குமே இந்த உலக மக்கள் எல்லாருக்குமே தேவையா, வெற்றி அடையவர்களுக்கு கண்டிப்பாக தேவை, அங்கேதான் வெற்றி அடையக்கூடியவர்களுக்கு இந்த முகாம் தேவை. இந்த முகாம் எல்லாருக்குமே தேவையா, தேவையில்லை. இந்த முகாம் யாருக்கு தேவை, வெற்றி அடையக்கூடியவர்களுக்கு இந்த முகாம் தேவை. அப்ப நம்ம யாரு, வெற்றி அடையக்கூடியவர்கள். இப்போ என்ன பண்றோம், இதற்கான ஒரு முயற்சியை, ஒரு முன்முயற்சி நம்ம என்ன எடுத்துறோம். ஏதோ டைம் மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க, நமக்கு தெரியாது, ஒண்ணும் கிடையாது, இருந்தாலும் பார்ப்போம், வர முடியாது. எல்லாருமே ஒரு என்ன இருக்குல்ல, டைம் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, ஒரு பிளானிங் பண்ண சொல்லுவாங்க, பிராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க. சரி, இருந்தாலும் என்ன பண்ணுவோம், போவோம், ஏதோ புதுசா தெரியுதா அப்படிங்கிறத பாக்கலாங்கிற ஒரு முயற்சி எடுக்கிறோம் இல்லையா. அந்த ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது இன்ஷால்லா வெற்றிக்கான ஒரு முதல் படியை என்ன பண்ணோம், நாம் எடுத்து வச்சிட்டோம். அப்போ இதுதான் இந்த பயிற்சி முகாமனுடைய நோக்கம். யாருக்கு இந்த முகாம், வெற்றியாளர்களுக்கு தான் இந்த பயிற்சி முகாம். யாருக்கு தேவையில்லை, வந்தோம் வாழ்ந்தோம், வந்துட்டோம், நம்ம வந்து என்ன பண்றோம், பிறந்துட்டோம், பிறந்தாலும் என்ன பண்ணணும், வாழ்ந்துதான் தீரணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கும் பாருங்க, அவங்களுக்கு இந்த பயிற்சி முகாம் தேவையில்லை. வாழ்வில் அந்தஸ்து அடைய, வேலை பார்க்கும் இடத்தில் உயர்வு பெற, தொழில் வெற்றி அடைய, ஜோசியம் சொல்ற மாதிரி இருக்கா. அப்போ என்னன்னா, வாழ்க்கையில் ஒரு அங்கம் நம்ம வந்து வாழ்ந்து வெற்றி பெறணும், இதெல்லாம் நம்ம லட்சியம். வேற என்ன இருக்கு போது, வாழ்வு வெற்றி பெற, வெற்றி அடையணும், அந்தஸ்து பெறணும், வேலை பார்க்கிற இடத்துல உயர்வு பெறணும், தொழில் வெற்றி அடையணும், வேற என்ன லட்சியம் இருக்கு போது. எல்லாத்தை விட அடுத்த பெரிய லட்சியம் என்னன்னு சொன்னா, மறுமையில் வெற்றி அடைய. பொதுவாக வந்து வெளிநாடுகள் எல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் நடத்துவாங்க, டைம் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு நோக்கம் என்னவா இருக்கும், அவனை எப்படியாவது அந்த எம்ப்ளாயி என்ன பண்ணணும், அவனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து கொடுத்து அவன் சரியான நேரத்தில் வந்துடணும். அவன் இருந்து என்ன பண்ணணும், அவுட் புட்டை கொண்டு வந்துடணும். அதுதான் அவனுடைய லட்சியமா இருக்கும். கம்பெனிகள் நடத்துறாங்களே, டைம் மேனேஜ்மெண்ட் என்ன நோக்கம், அவங்க நோக்கம், அவங்க நோக்கம் என்ன, அவர்கள் கல்வி அறிவு பெற வேண்டும், அதன் மூலம் வெற்றி அடைய வேண்டும், அது கிடையாது. அவர்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அந்த நிறுவனத்தில் வேணும் பண்ணுவோம், லேட்டா வரக்கூடாது. லேட்டா வந்து நாளைக்கு எப்போ ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தோம்ல, இன்னும் அப்படி வர அப்படி என்ன பண்ண கேட்கணும், அவனுக்கு வந்து உரைக்கி வைக்கணும். அதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. பட் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நமக்கு என்ன நோக்கம் என்று சொன்னால், இந்த நோக்கங்களை எல்லாம் விட மறுமையில் வெற்றி அடையக்கூடிய அந்த நோக்கம் தான் சிறந்ததாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, வெளிநாடுகளில் பார்த்தோம் சொன்னா, இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரை டைம் இஸ் மணின்னு சொல்லுவாங்க. நம்முடைய நேரம் என்பது மணி. நீங்க ஒரு 100 ரூபாய் கடன் கேளுங்க, கடன் இல்ல சும்மா கேளுங்க, 100 ரூபாய் கொடுத்துருவாங்க. ஆனா ஒரு 2 மணி நேரம் ஆக்கா நீங்க ஒதுக்குங்கன்னு சொன்னா ஒதுக்குவாங்களா, ஒதுக்க மாட்டாங்க. இந்த மனநிலை யாருக்கு இருக்கு, வெளிநாட்டில் மேலாடுகளில் இருக்கக்கூடியவங்களும் இருக்கு, நம்மள்ட்ட இல்ல. நம்ம என்ன பண்ணுவோம், 5 ரூபாய் கேட்டாலும் கொடுக்க மாட்டோம், 5 மணி நேரம் கேட்டா உட்காந்து பேசுவோம் இல்லையா. 5 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டோம், 5 மணி நேரம் பேசணுமா, 1 நாள் ஒதுக்குறோம், ஒதுக்குவோம். ஏன்னு சொன்னா நேரத்தினுடைய அருமை நமக்கு தெரியல, நேரத்தினுடைய அருமை அவன் தெரிந்து வைத்திருக்கிறான். அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்தில் இவன் கொடுக்கக்கூடிய அந்த 100 ரூபாய்க்கு மேல என்ன பண்ணலாம், அதிகமாக சம்பாதிச்சிடலாம். அப்போ வெளிநாட்டில் உள்ள கான்செப்ட் என்னன்னு சொன்னா, டைம் இஸ் மணி, டைம் இஸ் மணி. அதான் சொல்லுவாங்க, யாரிடம் பணம் உள்ளதோ அவர் நேரத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நம்மளுடைய வந்து நிறைய பணம் இருக்கு, இது வந்து மேலநாட்டு தத்துவம், நம்ம தத்துவம் இல்ல, மேலநாட்டு தத்துவம். என்ன தத்துவம், யாரிடம் பணம் உள்ளதோ அவர் நேரத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இல்லை என்று சொன்னால் அவர் முழுமையாக எப்போது அதை நினைச்சிட்டு இருப்பாரு, நேரத்தை பத்தி தான். நேரத்தை சரியா பயன்படுத்தி என்ன என்ன அடையணும், பொருளாதாரத்தை அடையணும், அதுதான் நோக்கமாக இருக்கும். அவர்கள் அதை ஒரு பொருள் சார்ந்த விஷயமாக பார்க்கிறார்கள். அப்ப நம்ம வந்து இஸ்லாமிய பார்வையில் நேர மேலாண்மைன்னு சொல்றோம். என்ன இஸ்லாமிய பார்வை, இஸ்லாம் இதை சம்பந்தமா என்ன சொல்லுது, இஸ்லாமிக் டீச்சிங் என்ன, டைம் பத்தி என்ன சொல்லுது, ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம் சொன்னா, ஏகப்பட்ட விஷயங்கள். நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த இடைவெளி, இந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டிய, செய்யக்கூடிய, செய்து முடிக்க வேண்டிய பல விஷயங்களை காலத்தை அடிப்படையாக கொண்டு இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிறது. இதுதான் முதல்ல சொன்ன மாதிரி, இதுதான் நம்முடைய வெற்றி. இஸ்லாம் என்ன சொல்கிறதோ அதை பின்பற்றுவதுதான் நம்முடைய வெற்றி. இந்த உலக வாழ்க்கையை முறையாக பயன்படுத்தாதவர் மறுமையில் என்ன பண்ண முடியாது, வெற்றி பெற முடியாது. அதை எப்படி காலத்தோட சொல்லும்னு சொன்னா, சூரத்துல் தஹர் என்ற அத்தியாயம், அத்தியாயம் 76:1 முதல் வசனம், திட்டமாக மனிதன் மீது காலத்திலிருந்து ஒரு நேரம் வந்து அதில் அவன் இன்ன பொருள் என்று குறிப்பிட்டு கூறுவதற்கில்லாத நிலையில் இருக்கவில்லையா. என்ன புரியுது இதுல, திட்டமாக மனிதன் மீது காலத்திலிருந்து ஒரு நேரம் வந்து அதில் அவன் இன்ன பொருள் என்று குறிப்பிட்டு கூறுவதற்கில்லாத நிலையில் இருக்கவில்லையா. என்னன்னு சொன்னா, இப்ப இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே இருக்கோம், இது நம்ம வந்து கண் கூட பாக்குறோம், இது வந்து என்ன நிஜம், நிகழ்காலத்தில் நாம் என்ன பண்றோம், ஒருத்தர் வாழ்ந்தாருங்க, அது கூட என்ன இறந்த காலம், வாழ்ந்தாரு போயிட்டாரு, நாளைக்கு யாராவது குழந்தை பிறக்குங்க, அதுவும் எதிர்காலம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காலத்தை நம்மளால என்ன பண்ண முடியுது, உணர முடியுது, நம்மளால பார்க்க முடியுது, நம்மளால ஃபீல் பண்ண முடியுதா இல்லையா. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய இந்த நம்முடைய உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய என்ன தன்மை என்ன, நம்ம உணர முடியுது, எப்ப பிறந்தங்கிறது நமக்கு தெரியுது, எப்ப இறந்தாங்கிறது நமக்கு தெரியுமா, வேற எங்க தெரியும், ஆனா இருக்கு. என்னது, ஒரு பிறப்பு என்பது இருக்கு, இறப்புங்கிறது இருக்கு, ஒரு குறிப்பிட்ட அந்த வரையறை என்பது நமக்கு இருக்கிறது. உலக வாழ்க்கை ஒரு தொடக்கம் இருக்கிறது, ஒரு முடிவு இருக்கிறது, இது வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட பகுதி. இப்ப அவரேஜா ஒரு மனுஷன் வந்து 58 வயது வாழ்கிறான்னு சொன்னால், அந்த 58 வயதினுடைய அவருடைய செயல்பாடுகள் இது. இதுக்கு பின்னாடி ஒரு காலம் இருக்கு, என்ன காலம், எல்லாருமே நாம் நம்பக்கூடிய ஒரு காலம், மறுமை வாழ்க்கை, உலக மழையும் நாள் மறுமை. அந்த மறுமை வாழ்க்கையினுடைய காலம் நம்மளால சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா, எத்தனை வருஷம், சொல்ல முடியாது. அப்போ ஒரு வரையறுக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது, வரையறுக்கப்படாத இன்னொரு வாழ்க்கை யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கிறது. பின்னாடி வாழ்க்கை நம்ம நம்புறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நல்லா சொல்றோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? இதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு. என்ன வாழ்க்கை? திட்டமாக மனிதன் மீது காலத்திலிருந்து ஒரு நேரம் வந்து அதில் அவன் இன்ன பொருள், இதுதான் இது பேப்பர் நமக்கு தெரியும், ரிமோட் நமக்கு தெரியும், ஆனால் இதுதான் பேப்பர்ங்கிறது, இதுதான் பேப்பராக ஒரு வடிவமாக இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஒரு வடிவமாக இருக்காது. அதில் அவன் இன்ன பொருள் என்று குறிப்பிட்டு கூறுவதற்கு இல்லாத நிலையில் இருக்கவில்லையா? நம்மதான் என்னது, நம்மதான் கருவறைக்கு முன்னால் எங்கே, அதற்கு முன்னால் எங்கே? கருவறைக்குள்ளும் என்னது, ஒரு உருவம் இருக்கிறது. கருவறைக்குள்ளும் ஒரு உருவம் இருக்கு. அதற்கு முன்னாலும் அல்லாஹ் சொல்றான் அவர் இன்ன பொருள். இப்ப நம்முடைய காலங்களில், நம்முடைய காலங்கள் என்ன இருக்கு? இதுதான்பா நீ இன்னைக்கு உசேன் பாஷா, இன்னைக்கு இஸ்மாயில் ஷா. ஆனால் இதுக்கு முன்னாடி நீ இருந்த, ஆனா இதுதான் நீங்க இருந்து உனக்கு தெரியாது. அப்போ அந்த காலம் என்பது அதிலே இருந்து உனக்கு தொடங்கிவிட்டது. நம்முடைய காலம் என்பது அதிலே இருந்து தொடங்கிவிட்டது. நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் எங்க இருந்து இருக்கு? நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து நம்முடைய காலம் இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கை, இந்த உலகம், இந்த மக்கள். அப்ப இந்த பகுதியை தான் நம்மால் என்ன பண்ண முடியும், நம்மால் உணர முடியும், நம்மால் எதையும் செய்ய முடியும். இதுக்கு முன்னாடி எதாவது செய்ய முடியுமா? நம்ம என்னன்னு நமக்கே தெரியாது. இதுக்கு முன்னாடி எதாவது செய்ய முடியுமா? எத்தனை வருஷம் இருப்போம், என்ன நடக்கும், ஒன்றும் தெரியாது. அது இந்த பீரியட்ல, இந்த பீரியட்ல இருக்கக்கூடியது, இதில் ஏதாவது பலாபலன்கள் ஏதாவது இருக்கிறதா? இந்த பீரியட்ல இருக்கக்கூடிய நேரத்தில், இந்த காலத்தில் ஏதாவது நமக்கு ஏதாவது நன்மை இருக்கிறதா என்று பார்த்தா ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த பீரியட்ல நமக்கு ஏதாவது நன்மை இருக்கான்னு பார்த்தோம்னா என்ன இருக்கு? நன்மை நிறைய இருக்கிறது. எப்படி நிறைய இருக்கு? இந்த நன்மை நம்ம இங்கே அடையிறதா? இந்த நன்மை என்பது, இந்த பலன் என்பது இந்த காலத்தில் அடையக்கூடியது. நீங்க இங்க ஒண்ணுமே பண்ணல, ஆனா நீங்க என்ன பண்ணி நீங்க உருவாகிட்டீங்க. ஆனால் இந்த பீரியட்ங்கிறது இங்க போயிட்டு ஏதாவது பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும், நிறைய காலம் இருக்கும், உங்களால் நிறைய செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சூழ்நிலை இருக்கா? ஒண்ணும் கிடையாது. எத்தனை காலங்கள் வேண்டாலும் இருக்கலாம், ஆனால் உங்களால் இங்க ஏதாவது பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களால் ஒரே ஒரு வாழ்க்கையில் தான் பண்ண முடியும், ஒரே ஒரு நேரத்தில் தான் பண்ண முடியும், ஒரே ஒரு காலத்தில் தான் பண்ண முடியும். இந்த காலம் தான் இந்த உலக வாழ்க்கை. நமக்கு ஒரு பலன் வேணும்னு சொன்னா, நாம வெற்றி அடையும் சொன்னா எங்க பண்ண முடியாது? முன்னாடியும் பண்ண முடியாது, பின்னாடியும் பண்ண முடியாது. நாம எங்க பண்ணலாம்? இந்த உலகத்தில். இங்க நமக்கு பயன் வேணும்னா எங்க பண்ண முடியும், எங்க போறணும்? இங்கே விதைத்தால் தான் இங்கே அறுவடை செய்ய முடியும். அப்ப இந்த வரையறுக்கப்பட்ட காலம் தான் நம்முடைய வாழ்க்கை. இந்த 50 வருடம் தான் நம்முடைய வாழ்க்கை. இந்த 50 வருஷத்தை வந்து நம்ம ஒழுங்கா வாழ்ந்துடணும், கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம். சும்மா கிடையாது. சொர்க்கம் என்பது எளிதான ஒன்று அல்ல. 50 வருஷம், 60 வருஷம், அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம் சரியாக வாழ்வதன் மூலமாக வரையறுக்கப்படாத ஒரு காலம், இன்டெஃபினிட் பீரியட், ஃபினிட் பீரியட், முடியே இல்லாத ஒரு காலம், வரையறுக்கவே முடியாது. அத்தனை காலத்திற்கு நாம் பயனடையலாம் என்று சொன்னால் இந்த காலத்தை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் தான் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஒரு தடவை கையை எப்படி தொட்டு சொல்றாங்க, இன்மை என்பது ஒரு துளி. இந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, இன்மை என்பது ஒரு துளி, மறுமை என்பது ஒரு கடல். இது ஒரு சின்ன சின்ன உதாரணம் போதுமே நமக்கு. நமக்கு இந்த உலக வாழ்க்கையும் மறுமைங்கிறதுக்கும் பெரிய உதாரணங்கள் எதுவுமே தேவையில்லை. ஒரு சின்ன உதாரணம், என்ன உதாரணம் என்று சொன்னால், இந்த இம்மை வாழ்க்கை என்பது என்ன, இம்மை என்பது ஒரு துளி, மறுமை என்பது ஒரு கடல். கடலை போட்டு நீங்க ஒரு பாத்திரத்திலே அழுதுங்க, அதுல ஏதாவது குறையுமா? அது ஏதாவது கணக்கிட முடியுமா? எவ்வளவு கம்பேர் பண்ண முடியுமா? இதையும் அதையும் கம்பேர் பண்ணவே முடியாது. அப்ப கடல் அளவுக்கு நன்மைகள் வேண்டும், கடல் அளவுக்கு நாம் என்ன பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், கடல் அளவுக்கு நாம் பயன் அடையணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு துளி, ஒரே ஒரு துளி, அதை என்ன பண்ணணும், சரியாக பயன்படுத்தணும். ரொம்ப ஒரு பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால், மற்ற தத்துவங்கள் எல்லாம் வந்து இந்த ஒரு துளி இருக்குல்ல, அந்த துளியை எப்படி நீங்க பயன்படுத்தணுங்கிற ஒரு இதுவும் கிடைக்காது, கைடன்ஸும் கிடைக்காது. மற்ற மதத்தினுடைய சாராம்சங்களாக இருக்கட்டும், மற்ற தத்துவங்களாக இருக்கட்டும், என்ன சொல்லுவாங்க, நன்மை செய்தால் உனக்கு நன்மை கிடைக்கும். ஒன்று அவங்க என்ன சொல்லுவாங்க, அடுத்த ஜென்மத்தில் நன்மை கிடைக்கும், உங்களுக்கு பின்னாடி இறந்து போய் நன்மை கிடைக்கும். ஆனால் நீங்க எப்படி வந்து நடக்கணும், பிராக்டிக்கலா அதுக்கு எப்படி நீங்க நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு முழுமையான விளக்கங்கள் இருக்கா? இல்ல. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், பிராக்டிக்கலான ஒரு வாழ்க்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இந்த உலகத்தில் ஏற்படுத்துகிறான். அந்த ஒரு துளியை நீ எப்படி செலவழிக்க வேண்டும், எப்படி ஸ்பெண்ட் பண்ற, எப்படி பண்ற, அதை பொறுத்துதான் உன்னுடைய மறுமை வாழ்க்கை. அதற்கான ஒரு வழியையும் ஒரு கைடன்ஸ் குரானின் மூலமாகவும் ஒரு பிராக்டிக்கல் நடந்து காமிக்க, ஒரு மனிதராக இருந்து நடந்து காண்பிக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனாக நிச்சயமாக முடியக்கூடிய சில செயல்கள் இருக்கிறது, அதை நீ செய் என்று சொல்கிறார் சொன்னால் அந்த துளியை நம்ம என்ன பண்ண முடியும், நிச்சயமாக சரியாக பயன்படுத்த முடியும், முடியாதா? முடியும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி சொர்க்கத்தின் இன்பம், அப்ப அந்த துளியை நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த துன்பம் இன்பம் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரியணும். நம்ம என்ன இப்போ இன்னைக்கு ஒரு பெரிய மாளிகையை பார்த்துட்டு சொன்னா நமக்கு என்ன ஆகுது, உடனே நம்ம எதோ ஒப்பிடுறோம், சொர்க்கம் மாதிரி இருக்குப்பா சொல்றமா இல்லையா? ஒரு 50 லட்சம் வீடு கட்டிடும், முடிஞ்சு போச்சு, என்னமா கட்டிட்டோம்னு சொன்னா அந்த ஊர்காரங்களுக்கு என்னது, அது பார்க்கறதுதான் சொர்க்கம், உள்ள போகணுமே பார்க்கணுமே எப்படி இருக்கு சொர்க்கம் மாதிரி. அப்போ ரசூலுல்லாஹி சொல்றாங்க, சொர்க்கத்தின் இன்பம் இந்த உலக இன்பத்துடன் ஒப்பிட முடியாது. 50 லட்சம் இல்ல, 50 கோடி ரூபாய் கட்டி நீங்கள் அழகுபடுத்தினாலும் அங்கே இருக்கக்கூடிய மாளிகை போல என்னமா முடியாது, மாளிகை எழுப்ப முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய பல மாளிகைகளை பார்க்க வியந்து போகிறோம், மனிதனால் இப்படிலாம் கட்ட முடியுமா, யோசிக்க முடியுமா, எப்படி கட்டுறாங்கன்ட்டு சொல்றாங்க. அந்த இன்பம் இங்க இருக்கக்கூடிய அந்த இன்பம்ங்கிறது, அந்த சந்தோஷம் அங்க இருக்கக்கூடிய இங்க இருக்க ஆடம்பரம் ஒண்ணுமே இல்லப்பா, அது என்னது, ஒரு துளி எப்பொழுதுமே நம்ம மனதில் இருக்கக்கூடியது, இது ஒன்றுமே இல்லை. அந்த இன்பம் என்பது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்பம் என்பது ஒப்பிடவே முடியாது. அப்போ அதே மாதிரி மறுமையினுடைய வேதனை, நம்முடைய அந்த வரையறுக்கப்படாத ஒரு பகுதி இருக்கு இல்லையா, முடிவில்லாத ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அது அதில் நாம் அனுபவிக்கக்கூடிய வேதனை அல்லாஹ் பாதுகாக்கணும். பொதுவாக குரானையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றாதவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு வேதனை, அந்த வேதனை என்பது இந்த உலக வேதனையுடன் ஒப்பிட முடியாது. சின்னதா ஒரு காயம் வந்துருது கையில், என்ன பண்றோம், அல்லாஹ் உனக்கு கண்ணே இல்லையா சொல்லக்கூடிய மக்கள் இன்றும் இருக்கிறார்கள், சொல்லக்கூடிய மக்கள் இன்றும் இருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு ஒரு செய்தியை கேட்டேன், அந்த சொல்வதற்கு பொருத்தமாக இருக்கும், கேட்கும் போதே மிகவும் வருத்தமாக இருந்தது. ஒரு ராமநாதபுரத்தை சார்ந்த ஒரு சகோதரர் அவர் சொல்லுகிறாராம், அல்லாஹ் மீது எனக்கு கோபம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர் சொல்லுகிறாராம், அல்லாஹ் இன்று இப்பொழுது மதியம் ஒரு சகோதரர் சொல்லுகிறார், அவருடைய நண்பரை பற்றி, அவர் வெள்ளிக்கிழமை தொழுவத்தில் செல்வதில்லை, ஜும்மா தொழுகைக்கு செல்வதில்லை, அது மட்டுமல்லாமல் குத்பாவும் தொழுவதில்லை, ஈத் நாட்களில் கூட அவர் வந்து தொழுகைக்கு செல்வதில்லை என்று சொன்னால் ஏன் என்று கேட்டால் அவர் அல்லாஹ் வந்தது கோபமா, அல்லாஹ் பாதுகாக்கும். இப்ப என்ன வேதனை, அவர் கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாம இருந்தாராம், அதுதான் இதுதான் நடந்தது. நடந்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு 6 மாசம் அவர் உடம்பு சரியில்லாம இருந்ததாம், அதுல இருந்து கோபம் வந்ததா அவருக்கு, என்னது அல்லாஹ் மீது கோபப்படுகிறாராம், அவர் தொழ மாட்டாராம், அதை பத்தி பேசினா வேற சப்ஜெக்ட் சொல்லுங்க அப்படிங்கிறாராம், சலாம் சொன்னா சலாம் சொல்றது, 3 தடவை சலாம் சொன்னா அவர் போனா போதும் சொல்லுவாராம். அப்போ என்ன இதுன்னு சொன்னா, நம் உலகத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதனை இருக்குல்ல, அந்த 6 மாசப்பட்ட வேதனை அவரால் தாங்க முடியல. சொல்றாங்க மறுமையினுடைய வேதனை என்பது இந்த உலக வேதனை ஒப்பிடவே முடியாது. எவ்வளவு வேதனை வேண்டாம் நீங்க அனுபவிங்கள், எவ்வளவு வேதனை வேண்டுமானாலும் இந்த உலக வேதனை அனுபவிங்க, ஆனால் என்ன பண்ண முடியாது, அதை மறுமையினுடைய வேதனையுடன் ஒப்பிட முடியாது சகோதரர்கள். அதே போன்று எல்லையில்லா இன்பம் அடைய, அதாவது அந்த மாதிரி சொன்ன மாதிரி ஒரு வரையறுக்கப்படாத எல்லையில்லா இன்பம் அடைய வெள்ளையுடன் வரையறுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை என்பதை நாம் என்ன பண்ணோம், சரியான முறையில் இன்ஷாஅல்லாஹ் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இறைவழியில் செலவு செய்யும் நேரம் எல்லா நேரங்களையும் விட சிறந்தது. நீங்க எந்த நேரத்தை எப்படி வேண்டுமானாலும் பயனுள்ளதா செலவழிச்சுக்கங்க, ஆனா இதோட தப்பு ஒப்பிட முடியாது. இறைவழியில் செலவு செய்யும் நேரம் அல்லாஹ்விற்காக இந்த மார்க்கத்திற்காக செய்யறீங்க இல்லையா, அந்த நேரத்துடன் ஒப்பிடவே முடியாது. எல்லா நேரங்களையும் விட அந்த நேரம் சிறந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து நிசாவிலே 103வது அத்தியாயத்திலே சொல்கிறான். அதே போன்று நிச்சயமாக தொழுகை நம்பிக்கையாளர்கள் மீது குறிக்கப்பட்ட நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. எப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, தொழுகை ஒரு நாளைக்கு 5 வேளை தோணும், இது வந்து கடமை. இன்றைக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது, இன்றைக்கு ஏதாவது நம்மால் தொழ முடியாத இங்கே பயணத்தில் இருக்கும், சரி அதன் காரணமாக சொந்தத்தை தொழிலை விட்டுறோம், சுருக்கி தொழலாம் இல்லை தொழாமல் விட்டுறோம் வைங்களேன், தொழாமல் விடும்பொழுது அந்த பக்தை அசல் தொழிலை நாம் விடுகிறோம் என்று நினைச்சுக்கோங்க. இன்றைக்கு அசல் தொழிலை நாம் விட்டு விட்டோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையில் இந்த வரையறுக்கப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, இந்த வரையறுக்கப்பட்ட பகுதியில் மறுபடியும் அந்த அசல் தொழில் நமக்கு கிடைக்குமா? என்ன வேணாலும் பண்ணுங்க, அந்த அசர் தொழுகை அன்றைய 23ஆம் தேதி அக்டோபர் மாதம் 1999 அசர் தொழுகை ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, இழக்கப்பட்டது. அதற்கு ஈடாக எதை கொண்டு வந்தாலும் ஈடுகட்ட முடியுமா? ஈடுகட்டவே முடியாது. நிச்சயமாக தொழுகை மனிதன் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. அப்போ அந்த பீரியட்ல அது இருக்கக்கூடிய அந்த வத்தில தொழக்கூடியதுதான் நம்முடைய வெற்றி, நம்முடைய வாழ்க்கை. அடுத்த ஹதீஸ் சொல்றாங்க, 5 விஷயங்களை அடைந்து கொள்ளுங்கள். எல்லாருமே தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான், எல்லாருமே பல பயன்களை கேட்டிருப்போம். 5 விஷயங்களை அடைந்து கொள்ளுங்கள், அது நிகழ்வதற்கு முன்பு. எப்ப நிகழும், எப்போது நிகழும், ஒரு காலம் வரும், ஒரு காலம் வந்துதான் என்ன பண்ணும், அது நிகழும். என்ன அந்த 5 விஷயங்கள்? முதுமைக்கு முன் இளமை. இன்னைக்கு வந்து இளமையா இருக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல், பொங்கி பொங்கி வரக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம், ஒரு திறன், இதெல்லாம் வந்து முதுமைக்கு முதுமை இருக்கிறா அப்படின்னு பார்த்தோம் சொன்னா நிச்சயமா இல்லை செய்வோர்கள். இன்னைக்கு எல்லாருமே அது உணர முடியும், நம்ம குழந்தையா இருக்கும் போது இருந்த அந்த ஆற்றல் இப்ப இருக்கா அப்படின்னு பார்த்தோம் சொன்னா இல்லை. இதே நிலைமைதான் இந்த ஒரு 10 வருடம் கழிச்சு நம்மளுடைய இதே ஆற்றல் இருக்குமான்னு பார்த்தோம் இருக்காது. ஏன்னு சொன்னால் நாம் பிராக்டிக்கலாக பண்றோம், மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ முதுமைக்கு முன் இளமை, இந்த இளமை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதம். 5 அந்த விஷயத்தை, அதாவது முதுமை என்ற அந்த விஷயத்தை அடைவதற்கு முன்பு என்ன தெரியணும், இந்த இளமையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரசூல் சலாசலம் சொல்கிறார்கள், அந்த காலம்தான் நம்முடைய இளமை காலம் தான் நமக்கு பயன் தரக்கூடிய காலம். இப்போ அந்த முதுமை வந்துருச்சுன்னா பண்ண முடியாது, இப்போது இருப்பது போல செய்ய முடியும், விவாதத்திலே செய்ய முடியும், ஆனால் இப்ப இருக்க மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ முதுமைக்கு முன் நம்முடைய இளமையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். நோய்க்கு முன் ஆரோக்கியம். இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறோம், ஒரு நோய் என்று வந்துவிட்டால் ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நோய் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுவது, நோயாளியாக மாறிவிட்டான் என்று சொன்னால், ஒன்னு அவருக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த தொய்வு, நோயின் காரணமாக உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு தொய்வு, இரண்டாவது மன ரீதியாக ஏற்படக்கூடிய தொய்வு. எப்ப நம்மளால முடியல, எப்ப நம்ம வந்து ஒரு நோயாளியா இருக்கோம் அப்படிங்கறது நம்ம ஃபீல் பண்றோமோ அப்போவே நம்முடைய ஆற்றல் என்ன ஆயிடுது, குறைஞ்சிருது. இந்த நேரத்தில் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் சார் அவர்களே, இதில் இருக்கக்கூடிய சிலருக்கு மேபி அந்த மெயில் கிடைச்சிருக்கலாம். கடந்த வாரம் ஒரு மெயில் வந்தது, அதை படிக்கும்போது மனம் கனத்து விட்டது. என்னவென்று சொன்னால், இங்கே அரமநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் பிறந்ததிலிருந்து இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 35 வயது இருக்கும், இதுவரை அவர் வந்து ஊனமாகவே இருக்கிறார், உடல் ஊனமாக இருக்கிறார், பேரலைஸ் ஆகி அவரால் பெட்டில் மட்டும்தான் இருக்க முடியும். 35 வயசுக்கு மேல எழுந்து தானாக நடக்க முடியாது, பெட்டில் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இளைஞர் என்ன பண்றாரு, லேப்டாப் வச்சுக்கிட்டு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி என்ன பண்றாரு, பல விஷயங்களை, மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்கிறார். என்ன பண்றாரு, மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்கிறார், ஆர்வமாக இருக்கிறார். அவர் அப்படி கற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய ஏரியாவிலே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முல்லாவை அவர் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளுமை அவர் பார்த்து பேச வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய ஆசையை அவருடைய பெற்றோர் எடுத்து சொல்லும் பொழுது அவருடைய தந்தை அதற்கு ஏற்பாடும் செய்கிறார். என்ன பண்றாரு, அந்த முல்லாட போயிட்டு கூப்பிட்டு வராரு, முல்லா வந்து பாக்குறாரு, பார்த்துட்டு ரெண்டு பேரும் பேசுறாங்க. ரொம்ப நேரம் பேசும்போது இவருக்கு சந்தோஷம், யாருக்கு வந்து யார் பிரவில இருந்து குணமாக இருக்கிறாரோ அவருக்கு சந்தோஷமாக இருக்கிறது. எல்லாம் முடிந்து செல்லும் பொழுது அந்த முல்லா பிரிவு அடையும் போது அங்கே போகும் பொழுது அவர் கேட்கிறார், நீங்கள் ஒருவேளை இறைவன் உங்களை எங்களை போன்ற சாதாரண மனிதனாக கால் கை உள்ளவனாக படைத்திருந்தான் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் பள்ளிக்கு சென்று தொழுதிருப்பேன். தன்னால் பள்ளிக்கு சென்று தொழவில்லை என்று அங்கே வருத்தப்படுகிறார் என்று சொன்னால், கால் உள்ளவர்கள் கை உள்ளவர்கள் நம்மால் போக முடியும், என்ற ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய நம்மால் ஏன் செல்ல முடியவில்லை என்று நினைத்து பார்க்க வேண்டும் சகோதரர்கள். அந்த அருமை நமக்கு கொடுக்கப்பட்ட அமாயுதம், இந்த உயிர், இந்த உடல், இந்த வாழ்க்கை, இதெல்லாம் எதுவரைக்கும் என்று சொன்னால், நாம் நோய்வாய்ப்படுவதற்கு முன்பு, நாம் இறப்பதற்கு முன்பு. அப்ப இந்த காலத்தில் நாம் அடையக்கூடிய பயன் என்ன? நோய்க்கு முன் ஆரோக்கியம், ஆரோக்கியம் என்கிற காலகட்டத்திலே, இளமை என்ற அந்த காலகட்டத்திலே நாம் அடையக்கூடிய பயன் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், அதை எவ்வாறு நாம் கழிக்கிறோம், அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். சொல்வதே வரும் உரிமைக்கு முன் செல்வம், செல்வம் இருக்கிற என்ன பண்றோம், அதை எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் என்ற ஒரு வரையறை அல்லாமல் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். நல்ல மனிதர்கள் கூட இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்ம கண் முன்னால் நடக்கக்கூடிய விஷயம், நல்ல மனிதர்கள் கூட செல்வம் சேர்ந்த பிறகு அவர்களுடைய நடவடிக்கை மாறுவதை நம் கண்ணால் பார்க்கிறோமா இல்லையா? இந்த செல்வத்தின் காரணமாக என்ன ஏற்பட்டது? அவர்கள் மனதில் ஒரு திரை இடப்படுகிறது, அவர்கள் மனதில் ஒரு திரை என்ன பண்ணுறது இடப்பட்டு விடுகிறது. அப்போ அந்த செல்வத்தை நாளை அவர்களுக்கு வறுமை தாக்கலாம், நாளை அவர் ஒண்ணுமில்லாமல் போகலாம். ஆனால் அப்படி ஒண்ணுமில்லாமல் போகும்போது, வறுமைக்கு உள்ளாக்கும் பொழுது, அவர் ஒரு வெற்றியடைந்த ஒரு மனிதனாக தன்னால் வாழ முடியும். எப்போ அப்படின்னு சொன்னா, இந்த செல்வத்தை அவர் சரியாக எப்பொழுது பயன்படுத்துகிறாரோ அப்போது. இன்றைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை நம்ம சரியா பயன்படுத்திட்டோம்னு சொன்னா, நாளைக்கு இதை அடையலாம் வச்சுக்கீங்களா, என்ன பிரச்சனை? வறுமையின் காரணமாக நான் இழப்பது ஒன்றும் அல்ல, செல்வத்தை மட்டும்தான், ஆனால் செல்வம் சேர்ப்பது மட்டும் என்னுடைய நோக்கம் அல்ல. அப்போ செல்வம் இருக்கும் பொழுது, வறுமை ஏற்படுவதற்கு முன்பு, இந்த செல்வத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சார். அடுத்து உழைப்புக்கு முன் ஓய்வு. இன்றைக்கு ஓய்வே இல்லாமல் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள். ஒன்று நல்ல விஷயத்திற்காக, இரண்டு தீய விஷயங்களுக்காக ஓய்வே இருக்காது. என்ன பண்ணுவாங்க, ஏதோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதனால ஏதோ பயனா இருக்கா, அதனால ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் சொன்னா, பயன் இருக்காது. அவர்களுக்கு தங்களுடைய உடலுக்கு, கண்ணுக்கு, கைக்கு, காலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஓய்வு, இந்த உடற்பகுதிகள் என்பது நம்முடைய அமானிதம். ஓய்வு என்பது இந்த உறுப்புகளுக்கு நாம் என்ன பண்ணோம், கொடுத்தே ஆக வேண்டும். அந்த ஓய்வை எப்ப கொடுக்க முடியும்னு சொன்னா, உழைப்பு அதிகமாகிறதுக்கு முன்பு. உழைப்பதற்கு முன்பு என்ன பண்ணணும், ஓய்வு, இந்த உடலுக்கு ஓய்வு. அந்த ஓய்வு நேரத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், எப்படி ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய உடல் உறுப்புகளை எவ்வாறு நிர்வாகித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அடுத்து மரணத்திற்கு முன்பு வாழ்வு, தன் இறுதியாக மரணத்திற்கு முன் வாழ்வு. மரணம் என்று ஒன்று நிகழ்ந்து விட்டால் என்ன நடக்காது, அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. மரணத்திற்கு பின்னால் ஏதாவது பண்ணலாம் முடியுமா? மரணத்திற்கு பின்னால் ஏதாவது யோசிக்கலாம். இன்றைக்கு இல்லைன்னா என்ன பண்றோம், யோசிக்க மாதிரி, நாளைக்கு பண்ணிக்கலாம் யோசிக்கலாமா இல்லையா? இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இல்லைன்னா நாளைக்கு வச்சுக்கலாம் யோசிக்கலாம், அடுத்த நாள் வச்சுக்கலாம் யோசிக்கலாம். மரணம் என்று ஒன்று நிகழ்வதற்கு முன்னால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த உலகத்தில் எதை செய்வதாக இருந்தாலும், நல்லதோ கெட்டதோ, மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதோ தீங்கிழைக்கக்கூடியதோ எதுவாக இருந்தாலும், மரணத்திற்கு முன் நமக்கு இருக்கக்கூடிய இந்த வாழ்வு இதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐந்து விஷயங்களை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இந்த ஐந்து விஷயங்களை அறிந்து கொள்ளுங்கள். முதுமைக்கு முன் இளமை, நோய்க்கு முன் ஆரோக்கியம், வறுமைக்கு முன் செல்வம், உழைப்புக்கு முன் ஓய்வு, மரணத்திற்கு முன் வாழ்வு. ஏனென்று சொன்னால், இதுவெல்லாம் ஒரு காலம். இளமை என்பது ஒரு காலம், ஆரோக்கியமாக இருப்பது என்பது ஒரு காலம், செல்வம் வைத்திருப்பது ஒரு காலம், நாளை இறந்து போகலாம், அதே ஒரு ஓய்வு, அதே போல் இந்த வாழ்வு. இந்த ஐந்து விஷயங்களை நாம் சரியாக பயன்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் வெற்றியாளர்களாக மாறுவோம் இன்ஷால்லாஹ். அடுத்து ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், இரண்டு முக்கியமானவற்றை மக்கள் தவற விடுகின்றனர். என்ன இரண்டு முக்கியமான விஷயம்? ஒன்று செல்வம், இரண்டாவது ஓய்வு. அதை தவற விடுகின்றன. என்ன தவறு? அதை சரியாக நிர்வகிக்க, சரியாக பயன்படுத்த தவற விடுகின்றனர். ஒன்று செல்வம், இரண்டாவது ஓய்வு. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் மறுமையில் நாலு விஷயங்களை பற்றி கேள்வி கேட்கப்படுவான். நாலு விஷயம் மறுமையில் என்ன பண்ணுவான், நாலு விஷயம் நீ பண்ணியாப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். என்ன விஷயம் பார்த்தால், வாழ்க்கையை பற்றி, நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில நம்ம எப்படி கழிச்சோம், நமக்கு வந்து நிறைய டைம் இருக்கு, 60 வருஷம் வாழ்ந்திருக்கும், 60 வருடங்கள், 70 வருடங்கள், ஐம்பது வருடங்கள். இந்த ஐம்பது வருடங்களை நீ எப்படி கழித்தாய், எப்படி ஸ்பெண்ட் பண்ண? அடுத்து ஸ்பெசிபிக்கா கேள்வி வருது இளமையை பற்றி. இளமையை எப்படி கழித்தாய், நீ எவ்வாறு கழித்தாய்? அடுத்ததாக வருகிறது செல்வத்தை பற்றி. மற்றதுக்கெல்லாம் ஒரு கேள்வி, இதுக்கு மட்டும் என்னது ரெண்டு கேள்வி. செல்வத்துக்கு என்ன கேள்வி? இரண்டு கேள்வி. ஒன்று, அந்த செல்வத்தை எவ்வாறு அடைந்தாய், எப்படிப்பா நீ அடைஞ்ச? இரண்டாவது கேள்வி, எவ்வாறு செலவு செய்தாய், எப்படி அதை வந்து செலவு செய்தாய்? இப்ப இந்த இரண்டு விஷயங்கள் செல்வத்தை பற்றி கேட்கப்படும். அடுத்ததாக அறிவை பற்றி, எவ்வாறு பயன்படுத்தினாய். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொருவருக்கும் என்ன கொடுத்திருக்கான், இல்மை கொடுத்திருக்கான், அறிவை கொடுத்திருக்கான். அந்த அறிவை பயன்படுத்தி நீ எவ்வாறு செயல்பட்டாய் என்று சொன்னால், இன்னைக்கு மனிதன் வியக்கக்கூடிய அளவிலே தயாரிக்கக்கூடிய மென்பொருட்கள் சாப்ட்வேர்களா இருக்கட்டும், அந்த மென்பொருட்களை பாதிக்க வைக்கின்ற வைரஸ்களா இருக்கணும், யார் படைக்கிறான், யார் உருவாக்குறாங்க? மனிதன். அந்த சாப்ட்வேரை கிரியேட் பண்றதுக்கு எந்த அளவு அறிவு இருக்கிறதோ அதை விட அதிகமாக அறிவு யாருக்கு வேணும், அதை பாழாக்குவதற்கு உள்ளவனுக்கு. அந்த வைரஸ் அட்டாக் பண்ணவங்க என்ன இருக்கும், இதை என்ன பண்ணணும், அதிகமான அறிவு இருந்தால் என்ன பண்ண முடியும், அதை வந்து அழிக்க முடியும். அப்போ அங்கே இருப்பதும் அறிவுதான், இங்கே இருப்பதும் அறிவுதான். அப்போ அந்த அறிவை, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவு நல்ல முறையில் பயன்படுத்தினாயா அல்லது தவறான வழியில் பயன்படுத்தினாயா என்பது உன்னுடைய காலத்தில் நீ செய்த செய்ததை பொறுத்து அங்கே பதில் சொல்ல வேண்டி இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். சகோதரி, அடுத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் இந்த சஹாபா பெருமக்களிடம், லாபமடைந்த முஸ்லீம் யார் தெரியுமா என்று கேட்கிறார்கள். லாபமடைந்த முஸ்லீம், முஸ்லீம் எல்லாருக்கும் தெரியும், லாபமடைந்த முஸ்லீம் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டு சொல்றாங்க, யாருடைய இன்றைய பொழுது நேற்றைய பொழுதை விட சிறந்ததாக கழிந்ததாக கழிந்ததோ அவர்தான். நேற்று விட இன்னைக்கு யார் சிறந்ததா கழிச்சாங்களோ அவர்தான் லாபமடைந்த முஸ்லீம். எல்லாரும் முஸ்லீம்கள் தான், லாபம் எப்போ வருது, நேற்றை விட இன்னைக்கு என்ன பண்ணும், அதிகமாக அமல்கள் செஞ்சோம், அதிகமாக நல்ல முறையில் பயன்படுத்தணும், அதிகமாக சர்வீஸ் செஞ்சோம், அதிகமாக நம்முடைய குடும்பத்தினருக்கு வந்து என்ன உதவணும். இப்படி பல விஷயங்கள், அமல்கள் விஷயத்திலும் சரி, நல்ல செயல்களின் விஷயத்திலும் சரி, நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு லாபம் அடைஞ்சிக்கிட்டே தான் போகணும். எதனால, இந்த வரையறுக்கப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் என்ன பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட்ல பணத்தை போடணும் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப லாபம் அடையல என்ன ஆகும், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் பாக்குறோம், எதை வந்து பேங்க்ல போட முடியும், ப்ராஃபிட் இருந்தாலும் எடுத்து பேங்க்ல போட முடியும், வருமானம் இருந்தாலும் போட முடியும். அப்ப லாபம் இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியாது, அதை பயனுள்ளதாக பார்க்க முடியாது. அந்த வரையறுக்கப்பட்ட பகுதி நம்முடைய பிசினஸ் 20 வருஷம், அந்த 20 வருஷத்தில் நம்ம அடையக்கூடிய அந்த பயன் என்ன அப்படின்னு பாக்குறோம் இல்லையா, நமக்கு இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸ் என்ன, குட்வில் என்ன, எல்லாத்தையும் பாக்குறோம் இல்லையா. அதே மாதிரி இந்த வாழ்க்கையில் நாம் அடையக்கூடிய பயன் அந்த லாபம், வாழ்றோம் எல்லாரும் வாழ்றோம், அந்த லாபம் நமக்கு கிடைக்குதா, லாபம் கிடைக்குதா இல்லையா? லாபம் கிடைக்கும் எப்ப என்று சொன்னா, நம்ம நேற்றைய பொழுதை விட இன்றைக்கு சிறந்த பொழுதாக அந்த பொழுதை மாற்றிக்கொள்ளும் பொழுது லாபம் கிடைக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னு வைங்களேன், அவன் காலாண்டு பரீட்சையில 50 மார்க் வாங்குறான், அரையாண்டு பரீட்சையில 80 மார்க் வாங்குறான், அப்படின்னு என்ன, அவன் லாபமடைந்த மாணவனாக மாறுகிறான் இல்லையா. முதலாண்டு வரும்பொழுது 100க்கு 100 வாங்கிறான், என்ன ஆகும், அவன் பாஸ் ஆயிட்டான். அவனுடைய படிநிலை எப்படி மாறுது பாருங்க, அவன் சாதாரண மாணவன், முதல்ல அவன் சேரும்போது என்ன ஆகுது, ஒண்ணுமே தெரியாத ஒரு மாணவனாக பள்ளிக்கு செல்கிறான். காலாண்டு தேர்விலே அவனுக்கு ஓரளவு புரிந்து வைத்து எழுதுகிறான், 50 மார்க் வருது. அரையாண்டு பரீட்சையிலே சற்று முயற்சி செய்கிறான், 80 மார்க் வருது. அவனுடைய இறுதி தேர்விலே வெற்றி பெறுகிறான், அவனுடைய உழைப்பை அங்கே செலுத்தி அப்படிங்கும்போது என்ன ஆகுது, அவன் பாஸ் ஆயிட்டான், அடுத்த கிளாஸுக்கு போகலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கை என்பது நம்முடைய அடுத்த படிக்கு போகணும், நம்முடைய வெற்றிக்கு போகணும், வெற்றி அடையணும்னு சொன்னா நாம் லாபமடைந்த முஸ்லிம்களாக மாற வேண்டும் சகோதரர்களே. அதே போன்று நம்முடைய மறுமை வாழ்வு, மறுமை வாழ்வு என்பது நமக்கு எப்ப ஏற்படும்னே தெரியாது, யாருக்காவது தெரியுமா, நம்முடைய மரணம் என்பது எப்படி தெரியுமா, யாருக்காவது தெரியாது. அப்போ மறுமை வாழ்வு என்பது எப்படி நம்ம வந்து அணுகணும், ஹவு டு அப்ரோச், எப்படி அதை அப்ரோச் பண்ணணும், அந்த மரணம் என்பது, அந்த மறுமை என்பதை பார்க்கணும். இந்த மறுமை என்பதை நாளைய மரணத்தை சந்திப்பவனை போல் அனுபவம், நாளைக்கு வந்து என்ன ஆகணும், எனக்கு மரணம் ஏற்பட்டுரும், நாளைக்கு எனக்கு மரணம் ஏற்பட்டுரும் என்கிற ஒரு நீதியிலே தான் மரும வாழ்க்கையை பற்றி திங்க் பண்ணணும். என்ன லாஜிக் இது, எதனால அப்படி சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் சொன்னா என்ன பண்றோம், இன்னைக்கு இந்த மாதிரி மனநிலை எப்படி இருக்கும், நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம், ஆனா இன்னைக்கு நம்ம மனநிலை எப்படி இருக்கும், எப்படியாவது விடிய 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 படிச்சாவது பாஸ் நினைக்கணும் இல்லையா, அதுதான் அந்த மனப்பான்மைதான் நாளை நம்முடைய மறுமை வாழ்க்கை தொடங்க போகிறது என்று ரீதியிலே தான் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய எண்ணத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும், இந்த உலக வாழ்க்கையை செலவு செய்ய வேண்டும். ஆனா என்ன பண்றோம், மறுமைங்கிறது எப்படின்னு தெரியாது, மரணம்ங்கிறது எப்படின்னு தெரியாது, ஆவரேஜா எல்லாருக்கும் என்னது 58 வயசு தான் சாவு, நமக்கு 28 வயசு தான் ஆகுது இன்னைக்குமா இல்லையா, அப்போ மரணம் என்பது நமக்கு எப்பனே தெரியாது, அந்த மறுமை வாழ்க்கை தொடக்கம் என்பது எப்போது தெரியாது, அது அந்த வாழ்க்கை என்பது நாளையை போ நாளை தொடங்கிடும், நாளைக்கு ஏற்பட்டுங்கிற மாதிரி இருந்தோம்னு சொன்னா இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம சரியா செய்வோமா இல்லையா, இன்னைக்கு நாம் தொடக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும், இன்றைக்கு நாம் பின்பற்றக்கூடிய கொள்கையாக இருக்கட்டும், இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கட்டும், இன்றைக்கு நம்மிடையே இருக்கக்கூடிய அந்த அச்சமாக இருக்கட்டும், எப்படி இருக்கும், இன்றைக்கு ஒரு பொழுதுதான் இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் இருந்தது என்று சொன்னா நிச்சயமாக அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களைப் போல நாம் உருவாக வேண்டும். அப்ப இந்த உலக வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம், இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை நாம் எப்போதும் இங்கதான் இருப்போம், எப்படி நினைக்கிறோம், எப்போதும் இங்கதான் இருப்போம், எதுல உலக வாழ்க்கையினுடைய நன்மைகளை உலக வாழ்க்கையினுடைய பயன் அடைகிறதுல, உலக வாழ்க்கைக்காக ஒரு பயன் அடையுங்களா, அதை வந்து எப்படி எடுத்துக்கணும், எப்பயுமே இங்கதான் இருப்போம், பொறுமை அடைஞ்சிக்கலாமாப்பா, எப்பயுமே கிணத்து தண்ணி இருக்கு இங்கேயாவது போகுமா, எப்ப வேணாலும் தண்ணிய எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் என்ன ஆகும், அவசரம் வராது. நீங்க நம்ம என்ன பண்றோம், ரிவர்ஸ் தான் நினைக்கிறோம், மறுமைங்கிறது எப்பயாவது வரும், உலக வாழ்க்கைங்கிறது இங்க முடிஞ்சிருமோ, அது என்ன பண்றோம், வேக வேக வேகமா என்ன பண்றோம், அதை அடையக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் பலனை அடைய வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலைக்கு நம்ம என்ன பண்றோம், நம்மை நாமே உள்ளாக்கிக் கொள்கிறோம். அதுதான் தொழு, இதுதான் உன்னுடைய இறுதி தொழுகை என்று நினைத்து நாம் தொடக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும், மற்ற அமல்களாக இருக்கட்டும், நான் செய்யக்கூடிய செயல்கள் இதுதான் நம்முடைய இறுதி செயல், இறுதி நடவடிக்கை, இறுதியான ஒரு முயற்சி என்று இந்த உலக வாழ்க்கை நினைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் சகோதரர்களே. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒருவர் தொடர்ச்சியாக அமல்களை செய்கிறாரோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறான், அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும். நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் தொடர்ச்சியாக நினைக்கிறோம், குரான் படிக்கணும், குரான் எடுத்து ஓதணும், ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் நினைக்கக்கூடியது, எல்லாரும் நினைக்கலாம் கூட மற்றவங்க நினைக்கிறத வச்சு யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம் சிலருக்கு, ஆனால் அது என்ன பண்ண முடியல, சிலர் எடுத்து படிச்சுட்டு ஒரு வாரத்துக்கு மேல தாண்ட முடியல, ஒரு சிலருக்கு தொடங்கிறதுக்கே நேரம் வரல இன்னும். அப்போ இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக, அப்போ தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு சகோதரிக்கிறார், வார வாரம் ஒரு நபருக்கு யாராவது ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்துருவார், தொடர்ச்சியாக மிக நாட்களாக ரொம்ப நாட்களாக அவர் செய்யக்கூடியது எந்த அமல், சின்ன அமல், யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில ஒரு சாப்பாடு கொடுத்துருவார் தெரியாத ஒரு நபருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து சின்ன அமல். அந்த சின்ன அமலுடைய பயன் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சொல்றாங்க, எவர் ஒருவர் தொடர்ச்சியாக அமல்களை செய்கிறாரோ அவரை எல்லாம் நேசிக்கிறான், அது எவ்வளவு சிறிதாக இருந்தாலும். அப்ப அந்த தொடர்ச்சிங்கிற வார்த்தைக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பிரிட் குறையாது. இந்த பயிற்சி முகாமையுடைய ஒரு தாக்கம் என்பது ஒரு 2 நாள் என்று சொன்னால் அதற்கு காரணம் தொடர்ச்சியாக அதை நினைத்து பார்த்தோ, தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட விஷயங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணமும் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம எப்படிப்பட்ட ஆளா மாறுவோம், அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக, அல்லாஹ் நம்ம இருங்கக்கூடியவனாக, பொருத்திக் கொள்ளக்கூடியவனாக நாம் மாறுவோம். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்ன பண்றால் சின்ன சின்ன அமல்கள், என்ன அமல்கள், 20 நிமிடம் தினமும் 3 வசனம் மரணம் செய்தால் 6 வருஷத்துல என்ன ஆயிடலாம், ஆபீஸ் ஆயிடலாம், 6 வருஷத்துல 6 வருஷம் மிக சாதாரணமா ஓடிடுங்க. இருக்கக்கூடிய கல்ஃப்ல இருக்கக்கூடிய வாழ்க்கையை கேட்டு பாருங்க, 25 வருஷம் 30 வருஷங்கிறாங்க, 30 வருஷமா அவங்க என்னத்தை சாதிச்சாங்க அப்படின்னு கேட்டோம் சொன்னா ஆபீஸ் பாயா ஜாயின் பண்ண பாய், ஆபீஸ் பாயா தான் இருக்கேன். இது வந்து உலக வாழ்க்கை, இந்த பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய பயன், எனக்கு இங்க வரும்பொழுது குரான் ஓத தெரியாது, இப்ப வரைக்கும் எனக்கு குரான் ஓத தெரியாது, இதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய 30 வருடத்தினுடைய பயன். 30 வருடத்தினுடைய லாபம் என்ன, அவர் இந்த உலக வாழ்க்கையில பொருளாதார விஷயத்தில் சம்பாதிக்கக்கூடிய அந்த விஷயத்திலேயும் அவர் ஆர்வம் செலுத்தவில்லை. எந்த கேட்டல எந்த கேட்டகையில் இருந்தாரோ அதே கேட்டகையில் தான் இருக்காரு. தன்னை வளர்த்துக்கொள்ள எந்த ஒரு முயற்சியையும் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒன்று. இரண்டாவது, மார்க்க விஷயத்தில் அவர் ஏதாவது செய்தாரா? ஒண்ணுமே தெரியாம இந்த கல்பன்றிக்கு வரும், ஒண்ணும் தெரியாது, தோழர்கள் தொடங்கி தொழுகிறார்கள். ஆனால் தெரியாது, இன்று வரை தெரியாது என்ற அந்த நிலையிலே மிக தெளிவாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் என்ன ஒரு லாபத்தை அடைய முடியும் என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்கள். அப்ப தினமும் ஒரு 20 நிமிடம் நம்மால் 3 வசனங்கள் மனம் செய்தால் 6 வருடத்தில் ஹாபிஸ் ஆகிவிடலாம். இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான். இது போன்ற பல அமல்களை நாம் தொடர்ச்சியாக செய்யும் போது லாபம் அடைந்த முஸ்லிம்களாக நாம் எல்லாம் மாறிவிடுவோம் சகோதரர்களே. அதே மாதிரி ஒரு சில சகோதரர்களுக்கு புத்தகம் எழுத வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கும், ஏதாவது தொகுப்பை வெளியிடலாம் என்ற ஆர்வம் இருக்கும், சில படைப்பாளிகள் கூட இங்க இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் தினமும் ஒரு 30 நிமிடம் இதற்காக ஒதுக்கி நம்மால் எழுதணும்னு சொன்னா நிச்சயமாக ஒரு வருஷத்துல புக்கை வெளியிட முடியும். தினம் ஒரு 30 நிமிஷம் ஒதுக்கணும்னு சொன்னா முடியும் அப்படிங்கிறது தான் உடைய லட்சியமாக இருக்கணும். அடுத்து இந்த நேரத்தினுடைய மதிப்பு வேல்யூ என்ன, இந்த டைமுடைய வேல்யூ என்னன்னா, ஒரு மாணவனை கேட்கலாம், மாணவனை கேட்டவன் என்ன சொல்லுவான், தேர்வு எழுதும் போது விடை நினைவுக்கு கொண்டு வர முயற்சிக்கும் தருணத்தை. எக்ஸாம்ல உட்காந்துருக்கான், எக்ஸாம்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது இன்னும் அரை மணி நேரம், 30 மினிட்ஸ் மோர் அப்படிங்கிற ஒரு என்னது ஒரு சூப்பர்வைசர் சொல்றாங்க. சொல்லும்போது அவங்க மனம் என்னது துடிக்குது, மனம் துடிக்குது. அந்த விடை நன்றாக தெரியும், அவங்க முதலாளி தான் படிச்சிருப்போம், அதனுடைய முதல் எழுத்து வரைக்கும் எஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியும் அவனுக்கு. எஸ் பிராக்டிகல் எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம், எஸ் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் தெரியும், ஆனால் அது அடுத்து என்ன வரும் அப்படிங்கிற நினைவுக்கு வராது. அப்ப அந்த எக்ஸாம் ஹால்ல அந்த காலம், அந்த டைம், அவன் ஒதுக்கப்பட்ட அந்த வரையறுக்கப்பட்ட அந்த 3 மணி நேரம், அந்த 3 மணி நேரத்தில் 2.5 மணி நேரத்தை அவன் கழித்து விட்டால் அந்த அரை மணி நேரத்தில் அவன் அடையக்கூடிய பயன் என்ன? அந்த அரை மணி நேரத்தில் அனுப்பணும் அந்த விடையை எழுதி விட்டு இன்னும் பின்னாடி இருக்கக்கூடிய இன்னும் 2 கேள்விகளுக்கு பதில் எழுதணும். அந்த விடை நினைவுக்கு வராதா? அவன் இயங்கக்கூடிய அந்த தருணம், அந்த நேரம், அந்த நேரத்தை உணர்ந்து பார்த்தால் அந்த நேரத்தினுடைய மதிப்பு என்னன்னு தெரியும். அந்த அரை மணி நேரத்தினுடைய மதிப்பு என்னவென்று தெரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த மாணவனை கேட்கலாம். தேர்வு எழுதும் போது விடை நினைவுக்கு கொண்டு வர முயற்சிக்கும் அந்த தருணம். அதே போன்று பயணி, எந்த பயணி, வேக வேகமா போயிட்டு ஆட்டோலாம் பிடிச்சி கரெக்டா போயிட்டு பிளாட்ஃபார்ம் கண்டிப்பா ட்ரெயின் போயிடும். என்ன பண்ணுவாரு, ரொம்ப தாமா போய் ட்ரெயினை பிடிக்கலாம் முயற்சி பண்ணுவாரு, 1 நிமிட தாமதத்தால் ட்ரெயினை விட்டுருவாரு. அந்த பயணத்தை கேட்டா என்ன தெரியும், டைம்ங்கிறது எவ்வளவு வேல்யூவானது, டைம் எவ்வளவு வேல்யூவானது, அந்த டைம் நம்மளால கரெக்டா வர முடியாது ஃபீல் பண்ணுவாரா இல்லையா? அப்போ அந்த பயணியை கேளுங்கள், அந்த 1 நிமிடத்தினுடைய, அந்த 1 நொடியினுடைய அவசியம் என்னவென்பதை. அதே போன்று நோயாளியை கேளுங்கள், என்ன நோயாளி, மரணப்படுக்கையில் மலக்குன் மௌத்தின் அழைப்பை கேட்டவர், மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளி மலக்குள் மௌத்தினுடைய அழைப்பை கேட்கிறார், அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதுக்கு பின்னாடி ஏதா இருக்கா, அதுக்கப்புறம் ஏதா இருக்கா? அவருக்கு மலக்குள் மௌத்தினுடைய அழைப்பை கேட்டவருக்கு பின்னாடி ஏதாவது ஒரு செயல் நடக்குமா, மரணத்தை தவிர நடக்குமா? அப்போ மலக்குள் மௌத்தினுடைய அழைப்பை கேட்டவரை அந்த தருணத்தை நினைத்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு தருணமாக அந்த தருணம் இருக்கும், அதனுடைய மதிப்பு என்ன, அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். அதே மாதிரி மறுக்கப்படுபவரை கேளுங்கள், எதை மறுக்கப்படுபவர், மரணத்திற்கு பின்னால் மறுமையில் நல்ல செயல்கள் செய்ய மீண்டும் அனுப்பப்படாதவரை. மறுமையில் போயிட்டாரு, மறுமையில் போயிட்டு அல்லாஹ் கேட்கிறார், என்ன, நான் மீண்டும் இந்த உலகத்திற்கு சென்று நல்ல செயல்களை மட்டுமே செய்வேன், எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது கொடுக்கப்படுவாரா? கொடுக்கப்பட மாட்டார். அவருடைய மனநிலை என்ன? இதுதான் இந்த காலம், இதுதான் இந்த நேரம், வரையறுக்கப்பட்ட பகுதி என்பது இதுதான். நம்மால் மீண்டும் என்ன பண்ண முடியாது, திரும்பி போக முடியாத ஒரு பகுதியில் தான் நாம் என்ன பண்ணிருக்கோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் இந்த காலத்திற்கு பின்னாடி அந்த வரையறுக்கப்படாத ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு சென்று விட்டோம் என்று சொன்னால் அது இம்பாசிபிள், எதுவுமே செய்ய முடியாது. மறுப்பது மட்டும்தான், மறுக்கப்படுவது மட்டும்தான் அங்கே நம்முடைய நியதியாக இருக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்கே நம்மால் நாம் நினைத்து செய்யக்கூடிய வேலைகள் ஏதாவது இருக்குமா பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அங்கே ஒன்று ஒரே விஷயம், பலாபலன்கள் மட்டும்தான். நம்முடைய நல்ல விஷயங்களும் தீய விஷயங்களும் அங்கே கணக்கிடப்பட்டு சமன் செய்யப்பட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும், அதற்குரிய கூலியை கொடுக்கப்படும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அப்போ அங்கே நமக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டாது. டாக்டர் மிக்கேல் சொல்றாங்க, பணத்தை செலவு செய்தால் நீ பணம் இல்லாமல் இருப்பாய், ஆனால் நேரத்தை விரயம் செய்தால் உன் வாழ்வின் ஒரு பகுதியை இழந்து விட்டாய். முதல்ல சொன்ன மாதிரி பணம் போச்சுன்னா என்ன பண்ண முடியும், பணத்தை சம்பாதிச்சுக்கலாம், எத்தனையோ பேர் நம்ம பார்க்கலாம் பிராக்டிக்கலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவர் செலவு பண்ண அந்த நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தை நாம் இழந்து விட்டோம் என்று சொன்னால் என்ன பண்ண முடியாது, அதை அடையவே முடியாது. உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை நீ இழந்து விட்டாய் என்று டாக்டர் மெக்கேல் என்ற ஒரு தத்துவ அறிஞர் சொல்கிறார். இது ஒரு பிராக்டிக்கலான ஒரு கால்குலேஷன். சிலருக்கு எவ்வளவுதான் நம்ம பேசினாலும் நம்ம என்ன பண்ணாது அதனுடைய பலன், அதனால என்ன கிடைக்குது, ரெண்டு மணி நேரத்தில் நம்ம வந்து ஒரு 200 கிராம் சம்பாதிச்சிருவேன் அப்படிங்கறத சொன்னோம்னா நமக்கு அந்த வேலையோட மதிப்போட வேலையை நமக்கு தெரியும். இப்ப நான் ஓவர் டைம் பண்ணாங்க இல்லையா, ஓவர் டைம் பண்றவங்க 2 hours இந்த ப்ரோக்ராம் வர்றதுக்கு போயிடா 2 hours நான் ஓவர் டைம் பண்ணேன்னு சொன்னா எனக்கு 40 கிராம் கிடைக்கும் அப்படின்னா அந்த 2 மணி நேரத்தினுடைய மதிப்பு என்ன, அந்த 2 மணி நேரத்துல மதிப்பு என்ன அவருக்கு 40 கிராம். அப்ப அந்த 40 கிராம் அப்படின்னு சொன்னா எப்ப நம்ம வந்து ஒரு மானிட்டரி ஒரு பணம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயமாக நம்மால் கால்குலேட் பண்றோமோ அப்பதான் அந்த நேரத்தினுடைய அவசியம் என்னங்கிறத நம்மளால உணர முடியுது. ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க, ஒரு படிக்கக்கூடிய மாணவன் கல்லூரியிலோ கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவன் வச்சுக்கங்களேன், 3 வருடம் ஒரு பிகாம் படிப்பு வச்சுக்கங்க, அந்த பிகாம் படிப்பு 3 வருடம் படித்ததின் காரணமாக அவன் என்னத்தை அடையறான், நல்ல வேலை சுகபோகமான வாழ்க்கை. நானும் பிகாம் தான் போய் படிச்சா ஒன்னும் நடக்கல அப்படின்னு கேட்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கீங்களா அடைவீங்க. அப்போ 3 வருடத்தினுடைய படிப்பு என்பது நல்ல வேலை சுகபூர்வமான வாழ்க்கை. அப்போ அந்த 3 வருடம் அவர் எப்படி ஸ்பெண்ட் பண்றாரோ அதை பொறுத்தாங்க இது அமையும், இல்லைன்னா இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. நானும் படிக்கவே இல்லை ஆனா முன்னேறிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றோம், இந்த படித்தால் அந்த பிகாம் டிகிரி படித்தால் அதனால கிடைக்கக்கூடிய பயன் ஓகே. அந்த 3 வருஷம் அவர் அந்த பையன் எப்படி ஸ்பெண்ட் பண்றாரு, அந்த ஸ்டூடெண்ட் எப்படி ஸ்பெண்ட் பண்றாரோ, எவ்வளவு அறிவை வளர்த்துக் கொள்கிறாரோ, எவ்வளவு தெரிந்து கொள்கிறாரோ அதை பொறுத்துதான் முடிஞ்சுதான் அவருக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்பது அமையும். அந்த பலன் என்னங்கிறது தான் நம்ம இந்த கால்குலேஷன்ல பார்க்க போறோம். இன்ஷா தொழிலுக்கு பின்னாடி தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.